الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ تأذن ربكم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذاب لشديد. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من لم يشكر الناس لم يشكر الله أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் கலாமும் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து வந்த சஹாபாக்கள், சாபிஉங்கள், தபாஉ சாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாகும். புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் நொண்டு கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு எழுதியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கடமைகளை கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹுடைய ஹராம்களை அல்லாஹ் தடுத்த விடயங்களை தகுந்து வாழுமாறு அடியனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசூல் செய்து கொள்கிறேன். கண்ணியம் மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் உலகத்தில் உள்ள நிலைமைகளை உலகத்துடைய அமைப்புகளை தன்னுடைய இஷ்டப்படி யாருடைய உதவியும் இல்லாமல் யாருடைய அபிப்பிராயமும் அல்லாஹ்வுக்கென்று அட்வைசர்கள் ஆலோசனை சொல்கின்றவர்கள் ஆலோசகர்கள் யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட அல்லாஹ் மிக சிறந்த முறையில் எல்லா இனங்களையும் எல்லா படைப்புகளையும் மதித்து தன்னுடைய ஆட்சியை மிக நீதியாக செய்து வருகிறார். கண்ணியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த காலம் உலகத்திலே பல்வேறுபட்ட பிசுநாக்கள், குழப்பங்கள், பிரச்சினைகள் நிறைந்த ஒரு காலமாக இருந்தாலும் கண்ணியமானவர்களே, அதனுடைய தாக்கங்கள் எவ்வளவுதான் பிசுனா இருந்தாலும் நாம் நல்லவர்களாக இருந்தால் நம்மை அந்த பிரச்சனை தாக்காது. எவ்வளவு குழப்பம் இருந்தாலும் எவ்வளவு பயங்கரமான விடயங்கள் உலகத்தில் நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு விருப்பமானவர்களை அல்லாஹ் பாதுகாப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் முழு உலகத்துக்கும் ஏற்பட்ட வெள்ளம், முழு உலகத்தையும் ஆட்கொண்ட அந்த வெள்ளம், கண்ணியமானவர்களே, ஒரு மூதாட்டி ஒரு வயோதி பெற்றால் தன்னுடைய சமையல் அறையிலே வீட்டுக்குள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். வெள்ளம் அவருக்கு வந்ததும் தெரியாது, வெள்ளம் பற்றியதும் தெரியாது. வெள்ளம் முழு உலகத்துக்கும் வந்திருக்கிறது, அந்த வயோதித பெண்ணை அல்லாஹ் பாதுகாத்தான். இதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். அல்லாஹ்வுக்குரியவர்களாக நாம் இருந்தால் யாருடைய கெடுதியும் தூசியும் நமக்கு படாது. நாம் அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருந்தால் கண்ணியமானவர்களே, அந்த அமைப்பிலே நமது நாட்டுடைய தற்போதைய சூழ்நிலை நான் விரிவாக சொல்ல தேவையில்லை. பேசப்பட்ட விடயம் என்றாலும் இதை நாம் தொடர்ந்து கியாமத்து நாள் வரைக்கும் பாதுகாப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், அதை நான் ஞாபகமூட்டினால் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கண்ணியமானவர்களே, எல்லோரும் பேசிக்கொள்கிறார்கள் பத்திரிகைகளிலும் தலைப்பு செய்திகள் எல்லாம் நல்லதோர் பட்ஜெட் அமைந்திருக்கிறது, எல்லோருடைய வாயிலும் இப்பொழுது இருக்கின்றது. நல்ல வரவு செலவு திட்டம், நல்ல மக்களுக்கு தேவையான மக்களுக்கு பொருத்தமான சார்பான ஒரு அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் பேசிக்கொள்கிறோம். கனிமன் உண்மையில் அது உண்மைதான்.
ஆனால் ஒன்றை நாம் விளங்க வேண்டும், பட்ஜெட்டுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், பட்ஜெட்டுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். சஹாபாக்கள் நபியிடம் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், ஐர்லனா, யார் சொல்லுங்க, எங்களுக்கு நீங்கள் பட்ஜெட் அமைத்து தாருங்கள், எங்களுடைய பஜாரிலே, எங்களுடைய பொருளாதார சந்தையிலே, மார்க்கெட்டிலே, எங்களுடைய வியாபாரத்திலே பொருட்களுக்கு இவ்வளவுதான் விலை என்று விலை நிர்ணயம் செய்யுங்கள். நினைத்தவர்கள் நினைத்தபடி விற்கிறார்கள், விலை நிர்ணயம் செய்யுங்கள், ஒரு விலை பட்டியலை நமக்கு தயாரித்து தாருங்கள் என்று நபி அவர்களிடம் வேண்டிக் கொண்டார்கள். நபிக்கு முடியும், செய்யலாம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் என்னுடைய கட்டித்தனத்தால் அதை செய்ய முடியாது, அதுக்கு அல்லாஹ்வுடைய நாட்டம் தேவை. அல்லாஹ் இன்னல்லாஹ ஹுவல் முஸஅஇர் அல் காபிதுல் பாஸித், அதிரோசன வார்த்தை, பொருளாதாரம் விலை கூடுவது குறைவது, விலை நிர்ணயம் செய்வது, ஒரு பொருளுக்குரிய விலையை ஏற்றுவது இறக்குவது, இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது, இது அல்லாஹ் செய்கிறான். எனவே அவன் நாடியவர்களுக்கு கொஞ்சமாக சுருக்கி கொடுப்பான், நாடியவர்களுக்கு விசாலமான துனியாவுடைய பொருளாதாரங்களை கொடுப்பான் என்று நபியவர்கள் அந்த பட்ஜெட்டை கூட அல்லாஹோடு தான் தொடர்பு படுத்தினார்கள். எந்த அரசாங்கம் நமக்கு நிர்ணயித்தாலும் அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தில் போட்டது தான் நிர்ணயிக்கப்படுகிறது. நாம் முதலாவது நன்றி செலுத்த வேண்டியது அல்லாஹ்வுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். இதை சில முஸ்லிம்கள் மறந்து பேசுகிறார்கள், ஏதோ ஆட்சியாளர்களை தெய்வங்கள் போன்று மதிக்கிறார்கள். இப்படியான ஒரு நிலைமை ஏற்படுத்தியவன் அல்லாஹ், ஆட்சியை முடிவு செய்பவன் அல்லாஹ், சட்ட தெளிவாக அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, இதற்கு நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவதுதான் இந்த ஞாபகம் பாதுகாக்கப்படுவதற்கு பிரதானமான காரணம். நன்றி. நான் சில நிகழ்வுகளை பின்னால் முன்வைப்பேன், பயங்கரமான நிகழ்வுகள். எல்லோரும் விழிப்புணர்ச்சியுடன் இருக்கிறீர்கள். இந்த கொத்துபா முடியும் வரைக்கும் இந்த விழிப்புணர்ச்சி இருக்க வேண்டும் இன்ஷாஅல்லாஹ். கண்ணியமானவர்களே, இதற்கு நாம் இந்த காலம் இருக்கிறது. நாம் ஒரு காலத்தில் சபருடைய தேவை இருந்தது நமக்கு. சபர் நம்முடைய கடைக்குள் வந்தார்கள், கடைக்குள் கடையை உடைத்தார்கள், நமது வீட்டை உடைத்தார்கள், நமது பெரும்பெரும் வியாபாரிகளை கடத்தினார்கள், அச்சுறுத்தினார்கள், பணம் பறித்தார்கள், நமது எல்லாம் ஆட்டையும் கடித்து மாட்டையும் கடித்து மனுஷனையும் கடித்தான் என்று சொல்வதை போன்று கண்ணியமானவர்களே மனிதனில் கை வைத்தார்கள். மனிதனுடைய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், வாலிபர்கள், வயோதிபர்களிலே கை வைத்தார்கள். கையை வைத்து வியாபார தலங்களிலே கை வைத்தார்கள், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்களிலே கை வைத்தார்கள், ஃபேஷன் மால்களிலே கை வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, இதெல்லாம் அல்லாஹ் மக்களுக்கு கொடுத்தது. அது மக்களுக்கு சொந்தமானது, கடை கடைக்காரருக்கு சொந்தமானது, அந்த வியாபாரம் அவருக்கு சொந்தமானது. அவருடைய அல்லாஹ்வுடைய தொடர்பை வைத்து அதற்குரிய பாதுகாப்பும் விமோசனமும் அவருக்கு கிடைக்கும். ஆனால் அந்த மரம் கொத்தி கொத்தக்கூடிய அந்த மரம் கொத்தி பறவை இருக்கிறது, அந்த அந்த மரம் கொத்தி பறவை வாழ மரத்தில் கொத்த நினைத்தால் சொந்தை எடுக்க முடியாது, சொந்தகப்பட்டுவிடும். ஆட்டை கடித்து மாட்டை கடித்து மனிதனை கடிப்பது போன்று மஸ்ஜிதுகளிலே கை வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய வீட்டில் கை வைத்தார்கள். எந்த நிர்வாக தலைவராலும், எந்த செயலாளரினாலும், எந்த காரிய தரிசியினாலும், யாராலும் பாதுகாக்க முடியாத கணக்காளர் பிரசுரராலும் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தை பாதுகாக்கலாம். அல்லாஹ்வுடைய வீட்டை பாதுகாப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அதனால்தான் எமக்கு இவர்களுக்கு மஸ்ஜிதுகளிலே கை வைத்தவர்களுக்கு, இதற்கு பின்னர் வைக்க நினைப்பவர்களுக்கு குர்ஆன் ஒரு சூரா ஒரு பாடம் சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அதுதான் அலந்தர கைபர கை பாடி. இந்த சூரா யானை, யானைப்படை, யானைப்படைக்கு அல்லாஹ் என்ன செய்தான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா, சிந்திக்கவில்லையா, படிப்பினை பெறவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்துல் முத்தலிபிடம் வந்து அவருடைய ஒட்டகத்தை பறித்தார்கள். முதலாவது, எல்லா அநியாயங்களுக்கு பின்னால் மண் கொள்ளை இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு அன்று தொட்டு இன்று வரைக்கும் நும்ரூத் மூலம் நடந்த அநியாயமாக இருக்கலாம், காரூன் மூலம் நடந்த அநியாயமாக இருக்கலாம், ஃபிரௌன் மூலம் நடந்த அநியாயமாக இருக்கலாம், புக்கை நசர் மூலம் நடந்த அநியாயமாக இருக்கலாம், அபூஜஹல் மூலம் நடந்த அநியாயமாக இருக்கலாம், அபூ லஹத் மூலம் நடந்த அநியாயமாக இருக்கலாம், உத்பா ஷைபாவின் மூலம் நடந்த அநியாயமாக இருக்கலாம், உபை உமையா போன்றவர்களை கொண்டு முஸ்லிம்களுக்கு செய்யப்பட்ட அநியாயமாக இருந்தாலும் பின்னால் அவர்களுடைய பிரதான நோக்கம் சொத்துக்களை சூறையாடுவது, கஷ்டப்படாமல் ஒரு நிமிடத்தில் கோடீஸ்வரர் ஆகுவது. சிலர்களுக்கு பகல் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள், நான் இலங்கையின் பணக்கார பட்டியலில் முதலிடம் பெற வேண்டும் என்று. இப்பொழுது முழு சொத்துக்களும் ஊழல் என்ற பெயரில் அகப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுக்கு கை வைப்பவர்கள் முதலில் டார்கெட் பண்ணுவது, அவர்கள் ஏம் பண்ணுவது, அவர்கள் குறிவைப்பது முஸ்லிம்களுடைய தலையை அல்ல, முஸ்லிம்களுடைய உடம்பை அல்ல, முஸ்லிம்களுடைய வீட்டை அல்ல, முஸ்லிம்களுடைய சொத்துக்களை என்பதை ஃபிரௌன் தொடக்கம், நும்ரூத் தொடக்கம் இங்கே அல்லாஹ் வரலாறுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். சொத்து முஸ்லிம்கள் பரக்கத்தாக இருப்பது, முஸ்லிம்கள் 10,000 சம்பாதித்தாலும் 10 லட்சம் சம்பாதிப்பவனை போன்று செழிப்பாக வாழ்வது, முஸ்லிம்கள் 2 பேச்சு வீட்டில் வாழ்ந்தாலும் 2 ஏக்கர் காணிக்கு சொந்தக்காரன் போன்று மிக விஜயமாக பரக்கத்தாக வாழ்வதை பார்த்து பொறுக்க முடியவில்லை. பொறாமை, ஒரு நிமிடத்தில் மண் கொள்ளை அடித்து பணக்காரனாக வேண்டும் என்ற கேவலமான, மிக மனிதத்தன்மை இல்லாத ஒரு அவாதான் இவர்களை இப்படி தூண்டுகிறது. ஃபிரௌனுக்குமாய்தான் காரணம், பனு இஸ்ராயல்களை வைத்து அவருடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்ண வேண்டும், பனு இஸ்ராயலுடைய இரத்தத்தை உரமாக பசலையாக போட்டு அவருடைய வயலை பெருக்க வேண்டும், பனு இஸ்ராயல்களை வேலைக்காட்டுக்காரர்களாக பாஸ்மார்களாக வைத்து கட்டிடம் கட்ட வேண்டும். சம்பளம் கிடையாது. ஏன் காரணம்? சிறுபான்மையினர், மைனாரிட்டி என்பதனால சம்பளம் கிடையாது. கண்ணியமானவர்களே, இவர்களுக்கு பின்னால் பொருளாதார கௌரவ திருடு திருட்டுத்தான் பின்னால் இருக்கிறது, சொத்து குவிப்பு தான் பின்னால் இருக்கிறது. அல்லாஹ் ஒவ்வொன்றாக இப்பொழுது வெளியாகி கொண்டிருக்கிறார். அது அல்லாஹ் செய்கின்ற வேலை, நம்முடைய கடமை. இதற்கு பின்னர் இப்படி நிகழ்வு வராமல் இருக்க நாம் பாதுகாத்துக் கொள்ள. அப்துல் முத்தலிபிடம் வந்தான் அந்த அபிரஹாவுடைய படை. வந்த நோக்கம் காபத்துல்லாவை உடைக்க வேண்டும் என்பது மாத்திரம் அல்ல, காபத்துல்லாவை உடைப்பதோடு சேர்த்து மக்காவுடைய ஒட்டகங்கள் ஆடுகளை எல்லாம் அப்படியே திருடி செல்ல வேண்டும், பறித்து செல்ல வேண்டும், வலையில் எடுக்க வேண்டும். முதலாவது செய்த வேலை அபூம் அப்துல் முத்தலிபுடைய அந்த ஒட்டக மந்தையை அவர்கள் பறித்தார்கள், பகல் சிறுத்தில் ஈடுபட்டார்கள். பறித்து சென்ற அந்த கூட்டத்தார் காபத்துள்ள அல்லாவுடைய வீட்டை நோக்கி செல்கிறார்கள் உடைக்கும் நோக்குடன். ஏன் பொறாமை? அவர் அங்கு என்னுடைய நாட்டுக்கு மக்கள் வர வேண்டும், சன்னா எமனுக்கு வர வேண்டும் என்று அந்த அரசர் விரும்புகிறார். இங்கு அல்லாவுக்காக வேண்டிய மக்கள் செல்வதை பார்த்து பொருத்த முடியவில்லை. ஒட்டக மந்திரி சொந்தக்காரர் அப்துல் முத்தலிப் சாபத்துல்லாவுடைய நிர்வாகியும் அவர்தான். கனிமனது நிர்வாகியால் மக்களை கட்டி அணைத்து காக்க முடியாது. அவர் மனிதர், சாபத்துல்லாவை கட்டி அணைத்து அப்படியே மறைத்து காக்க முடியாது, அது மனிதனின் சக்திக்கு அப்பால் பட்டது. அவர் வந்து சொன்னார், நீங்கள் என்னுடைய சொத்தில் கை வைத்திருக்கிறீர்கள், என்னுடைய ஒட்டகத்தை நீங்கள் பறிமுதல் செய்திருக்கிறீர்கள், இதை எனக்கு தந்துவிட்டு நீங்கள் மற்ற வேலையை செய்யுங்கள். காபத்துல்லாவுக்கு என்று ஒரு சொந்தக்காரன் இருக்கிறான், இன்னலில் வைத்த ரப்பன் சயஹ்மி, காபத்துல்லாவுக்கு என்று ஒரு உரிமையாளன் இருக்கிறான், அவன் அதை பாதுகாக்கின்ற முறைப்படி பாதுகாப்பான். இந்த ஈமான் நமக்கு தேவை. கண்ணியமானவர்களே, ஒட்டகத்தை கேட்கிறீரே, காபத்துல்லாவை உடைக்க வந்திருக்கிறோமே, உங்களுடைய தேவஸ்தானத்தை உடைக்க வந்திருக்கிறோமே, இதை பற்றி பேசாமல், இதை உடைக்க வேண்டாம் என்று செஞ்சாமல், நீ உன்னுடைய ஒட்டகத்தை கேட்கிறீரே என்று சொன்ன பொழுதுதான் அவர் சொன்னார், அதற்கு சொந்தக்காரன் நான் அல்ல, அதற்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவன் பார்த்துக் கொள்வான் என்று அல்லாவிடம் ஒப்படைத்தார். ஒட்டகத்தை வாங்கிக் கொண்டு அவர் போய்விட்டார். அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்தார். கண்ணியமானவர்களே, என்ன நடந்தது என்று சொல்லி தெரிய தேவையில்லை. என்ன நடந்தது? என்ன அணு ஆயுதமா, யானைப்படையை தாக்குவதற்கு சிங்கப்படையா, அல்லது புலிப்படையா? புலிப்படை என்றால் மனித புலிப்படை அல்ல, 4 கால் புலிகளை சொல்கிறேன், அந்த புலிப்படையா? கண்ணியமானவர்களே, என்ன படை? என்ன படை? ஒரு சிறிய கல்பட்டால் கீழே செத்து விழுகின்ற படை, சட்டங்கோல் என்று சொல்லுவோம். அதுல சிறிய ஒரு கல்லை வைத்து அடித்தால் அந்த குருவி செத்து கீழே விழும். அதாபீல் என்றால் பறவையின் பெயர் அல்ல, ஒரு கருத்துப்படி பறவையின் பெயர் தெளிவாக விளங்க வேண்டும். அதாபீல் என்பது அந்த பறவையின் பெயர் அல்ல, அதிகமான தெளிவான கருத்து, அந்த பறவையின் பெயர் அல்ல. அதாபீல் என்றால் கூட்டம் கூட்டமாக வருகின்ற என்ற அர்த்தம், கொடையாக வருகின்ற என்ற அர்த்தம். அதாபீல் என்பது பறவையின் பெயர் அல்ல, பறவைகள் வந்த விதத்தின் பெயர். கூட்டம் கூட்டமாக பறவைகளை அனுப்பினான். ஒரு சிறிய கல் சுடப்பட்ட அந்த கல்லை எரிந்தன. பறவையுடைய வாயில் எந்த அளவு கல் இருக்கும்? யானை எத்தனை பறவைகளை துண்டிக்கையால் ஒரே அடியாக விழுங்கிவிடும், எத்தனை பறவைகளை துண்டிக்கையால் உறிந்தெடுத்துவிடும். அப்படிப்பட்ட யானை அளிப்பதற்கு அதைவிட பெரிய யானையோ, பெரிய ஒரு படைப்பையோ, அதை டைனோசர்களையோ அல்லாஹ் உருவாக்கவில்லை. அல்லாஹ் செய்கிறான் என்பதை காட்டுவதற்காக பறவைகளை அல்லாஹ் அனுப்பினான். கொடிக்கற்களை போட்டன, உச்சந்தலையிலே விழுந்த கல் அப்படி உடம்பை துளைத்துக் கொண்டு பிளட் போன்று வெளியே வந்தது. அது சின்னக்கல் தான், பெரிய பாறாங்கல் அல்ல. அவர்களுடைய நிலைமை எப்படி? தப்பி துப்பப்பட்ட முழுமையான வைக்கோல் அல்ல, தப்பி மாடி தப்பி அது சட்டையாக வெளியே கட்டுமே அப்படியான வைக்கோலை போன்று மாறினார்கள் என்ற அந்த சூரா இதுவரைக்கும் மசீதிகளை கை வைத்தவர்களுக்கு பாடம், இதற்கு பின்னர் அப்படி நினைப்பவர்களுக்கும் ஒரு பாடம் என்பதை நாம் சுட்டிக்காட்டிக் கொள்கிறோம். அதற்கு உதவியாக இருப்பவர்களுக்கும் ஒரு பாடம். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஆட்சியை மாற்றி தந்தவன் அல்லாஹ், ஆட்சியாளரை தீர்மானிப்பவன் அல்லாஹ், ஆட்சியை கொடுப்பவன் அல்லாஹ். ஆனால் ஆச்சரியம், குர்ஆனில் அல்லாஹ் சூத்தில் முல்க் என்று சொல்கிறான். சூத்தில் முல்க் என்ன தெரியுமா? ஆட்சியை கொடுப்பது. சூத்தி என்றால் அல்லாஹ்வை பார்த்து நான் சொல்கிறேன், யாரா நீ ஆட்சியை கொடுக்கிறாய்? அடுத்த ஆயத்து தான் கொஞ்சம் டேஞ்சரான ஆயம். அந்த ஆயத்தின் மறுபகுதி மிக டேஞ்சர். அது நமது நாட்டிலும் நடந்து விட்டது அல்ஹம்துலில்லாஹ். தன்சி அல் முல், இதை நாம் விளங்க வேண்டிய ஒரு தன்சி அல் முல். ஆச்சா என்றால் கொடுத்தான், எடுத்தான் என்பதற்கு அரபியில் வேறு வார்த்தை இருக்கிறது. எடுத்தான் என்றால் அகத, கொடுத்தான் எடுத்தான். கொடுத்தான் என்று சொன்ன அல்லாஹ் எடுத்தான் என்ற வார்த்தையை தான் பாவிக்க வேண்டும். அல்லாஹ் பாவிக்கின்ற வார்த்தை நாட்டு ஜனாதிபதிக்கு மாத்திரம் அல்ல, மந்திரிக்கு மாத்திரம் அல்ல, அமைச்சருக்கு மாத்திரம் அல்ல, ஒரு கல்லூரியின் அதிபரா, ஒரு கம்பெனியில டிரெக்டரா, மேனேஜரா, ஒரு மசீத நிர்வாகியா, ஒரு ஒரு கல்வி கலாபீடத்துக்கு அதிகாரியா, ஒரு குடும்பத்துக்கு பொறுப்புதாரியா, இவர்களுடைய பொறுப்புகளும் துஷ்பிரயோகம். அபியூஸ் அடைக்கும் பொழுது, அது துஷ்பிரயோகம் செய்யப்படும் பொழுது என்ன செய்யப்படும் என்பதை அல்லாஹ் அங்கே விளங்கப்படுத்துகிறான். அந்த பாதிக்கின்ற வார்த்தை நாம் எல்லோரும் உள்ளத்தில் பதிய வேண்டிய வார்த்தை தன்சி அல் முல். தன்சி என்றால் கருத்தை சொல்ல முன்னர் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். கண்ணியமானவர்களே, பல் புடுங்க போகிறோம் வைத்தியரிடம். வைத்தியர் பல் புடுங்கும் பொழுது அரைவாசியை வைத்துவிட்டு அரைவாசியை கலட்டுவாரா? வேரோடு புடுங்குவார். இதுக்குத்தான் பாதிக்கின்ற வார்த்தை நஸ, பல்லை புடுங்குவது போன்று புடுங்கி எடுப்பான் என்று அல்லாஹ் சொல்கிறார். புடுங்கி எடுத்திருக்கிறான் எத்தனையோ பேரை, இன்னும் புடுங்க இருக்கிறான் அல்லாஹ். கண்ணியமானவர்களே, எனவே அல்லாஹ் செய்கின்ற வேலை, நாம் என்ன செய்வது? சுஜூதில் விழுவது. நாம் என்ன செய்வது? சுபோத்தலை இமாம் ஜமாத்தோடு வருவது. நாம் என்ன செய்வது? இமாம் ஜமாத்துக்கு மஸ்ஜிதுக்கு வருவது. நாம் என்ன செய்வது? ஜும்மாவுக்கு இகாமத் சொல்லும் பொழுது வராமல் மஹ்ரோதம் முன்னர் வர வேண்டும். இதுதான் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹ் பக்கம் முன்னோக்க முன்னோக்க இன்னும் நமது நாட்டை அல்லாஹ் செழிப்பாக்குவார். நமது நாடு, கண்ணியமானவர்களே, நாம் வந்தான் வரத்தான் அல்ல. முஸ்லிம்களுக்கே ஒரு சந்தேகம் இருக்கிறது, நாம் வந்தான் வரத்தான் என்று. இல்லை, நாம் இந்த நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் மாத்திரமல்ல, முழு உலகத்துக்கும் சொந்தக்காரர்கள். இந்த நாட்டில் முதலாவது கால் பதித்த மனிதன் யார்? இந்த நாட்டில் முதலாவது கால் பதித்தவர் நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஒரு நபி. இது ஒரு நபியுடைய நாடு. இதை எவனுக்கும் நாம் விட்டுக் கொடுக்க மாட்டோம். சவுதி மன்னர் நம்மளை கூப்பிட்டாலும் நமது நாட்டை விட்டு நாம் போக மாட்டோம். நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்பதற்காக கடைசி காலத்தில் மதீனாவில் வேண்டுமானால் போய் வபாத்தாகுவோம். சவுதி மன்னர் கூப்பிட்டார் என்பதற்காக நாங்கள் போகவும் மாட்டோம். எவனும் என்னை சவுதி கலப்புவதற்கு சிந்திக்கவும் முடியாது என்பது ஒவ்வொரு முஸ்லிமும் தைரியமாக மனதில் பதிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம். இது நமது நாடு மாத்திரமல்ல, முழு உலகமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுக்குத்தான் சொந்தம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதவர்களுக்குத்தான் சொந்தம். முழு உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் அவர் அல்லாஹ்வுடைய அடியானா அவருக்கு முழு உலகமும் சொந்தம். பத்து பேச்சஸ் 20 பேச்சஸ் 30 பேச்சஸ்களிலே மஸ்ஜித் அமைந்திருக்கிறது. அது மஸ்ஜித் என்று வசம் செய்யப்பட்ட இடம். ஆனால் நபி அவர்கள் நமக்கு லைசன்ஸ் தந்து விட்டார்கள், நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீர்களா, மஸ்ஜித் இல்லையா, மஸ்ஜித் இல்லாத ஏரியாவா, உங்களுக்கு தொழுகையை விட முடியாது. மஸ்ஜித் இல்லாத ஏரியாவாக இருந்தாலும் சுத்தமான இடமா, உங்களுக்கு எந்த இடமும் மஸ்ஜிது தான். எங்களுக்கு பூமி முழுக்க ஹதீஸ் நபியவர்கள் தந்த சர்டிபிகேட் லைசன் அனுமதி பத்திரம், பூமியில் நீங்கள் எந்த ஊருக்கு எவனுடைய ஊருக்கு சென்றாலும், எவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கின்ற எவனுடைய ஊருக்கு சென்றாலும் தொழுகை நேரம் வந்தால் நீங்கள் நிலத்தில் தொழ வேண்டும். மஸ்ஜிதை தேட தேவையில்லை, தொழ வேண்டும். எச்சில் துப்பினாலும் பரவாயில்லை, தொழத்தான் வேண்டும். சாரி துப்பினாலும் சிறுநீர் கழித்தாலும் பரவாயில்லை, பிறகு நாம் தொழுகையை நீட்டுவோம். அவர்கள் சிறுநீர் கழித்தாலும் எமது மேலில் நாம் தொழத்தான் வேண்டும். தொழுதார்கள் நபி அவர்கள். பெரும்பான்மையாக அந்நேரம் இருக்கின்ற பொழுது காபத்துல்லாவிலே ஆதிக்கம் நடக்கிறது, அபூஜாருடைய ஆதிக்கம், உத்தபாவுடைய செல்பாவுடைய ஆதிக்கம் நடக்கிறது. கண்ணியமானவர்களை தொலைவிடவில்லை. தொழும் பொழுது கூத்தும் கும்மாளமும் டான்ஸும் பாட்டும், பெண்களை வைத்து பூ வைப்பார்கள், கை தட்டுவார்கள், தொழுபவர்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவார்கள். அப்படி இருந்தும் அல்லாஹ் தொழச்சொன்னான் என்பதற்காக தொழிலார்கள். நஜீப் குடலை கொண்டு வந்து போட்டார்கள், ஒட்டகத்துடைய குடல்களை கொண்டு வந்து போட்டார்கள், போட்டார்கள் என்பதற்கு பயந்து ஓடவில்லை, தொழுதார்கள். எனவே இப்படியான ஒரு நிலைமை முழு உலகத்திலும் முஸ்லிம்களுக்கு ஏற்பட வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய நன்றி உள்ள அடியார்களாக மாற வேண்டும். அதைதான் நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டும். யார் நியமத்துக்கு மாற்றம் செய்வோமோ இருந்ததை விட கெடுதி ஏற்படும். இருந்ததை விட அநியாயக்காரர்களை எல்லாம் காட்டுவார். தெளிவா அல்லாவை சொல்கிறான் குரானில் ஏராளமான ஆயத்துகளிலே. ஈமான் அல்லாவுக்கு பொருத்தமான நல்ல அமல் செய்யுங்கள். உலகத்திலே நீங்கள் தான் ஆட்சியாளர்கள், நீங்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்கு நம்ம 5 பேரை கொண்ட குடும்பத்துக்கே நமக்கு கட்டுப்படுத்த முடியாத நிலைமை. ஒரு மனைவி, 2 பிள்ளைகள், 2 ஆம்பளை பிள்ளை, 1 பெண் பிள்ளை, 3 பெண் பிள்ளைகள், 1 ஆம்பளை பிள்ளை. 6 பேர் கொண்ட குடும்பத்தை கட்டுப்படுத்த முடியாத ஜனாதிபதிகள் தான் நாம். நமது வீட்டுக்கு நாம் தான் ஜனாதிபதி. நாட்டுக்கு ஒருவன் இருக்கிறார், உலகத்தை ஒருவன் ஆட்சி படைக்கிறார், அல்லாஹ்வுக்கு கீழே கண்ணியமானவர்களே. ஆனால் நமது வீட்டுக்கு ஜனாதிபதி நாம். நமது வீட்டுக்குள் எத்தனை கட்சிகள், நான் இடையில ஞாபகப்படுத்துகிறேன். நாடு முன்னேறுகிறது, வீடு முன்னேறுகிறது என்றால் அர்த்தம் இல்லை. நமது வீட்டுக்குள் நாம் ஜனாதிபதி. பெரும்பான்மை மனைவியுடைய கையிலா, எதிர்கட்சி அங்கே செயல்படுகிறது. 3 பிள்ளைகளும் 3 வழியில் செல்கிறார்களா? தந்தையுடைய பேச்சையும் கேட்பது கிடையாது, தாயுடைய பேச்சையும் கேட்பது கிடையாது என்றால் பிள்ளைகள் சுயேட்சையாக செயல்படுகிறார்கள். அங்கே சுயேட்சை நடக்கிறது, வீட்டுக்குள்ளே சுயேட்சை குழுக்கள் உருவாகி இருக்கின்றது. எங்கு போகிறது வாழ்க்கை? பெற்றோர்கள் அல்லாஹ்வுக்கு நல்லடியார்களை மாறினா பிள்ளைகள் தானாக மாறும். வீட்டுக்குள்ளே 3 கட்சிகள், சில வீட்டுக்குள் 10 பிள்ளைகளும் 10 கட்சிகள், 10 சகோதரர்களும் 10 கட்சிகள். பாராளுமன்றத்தில் கூட அப்படியான கட்சிகள் கிடைக்காது. வீட்டுக்குள் அவ்வளவு பிளவு. ஏன் இது? வீட்டு சூழல் அல்லாஹ்வுக்கு மாற்றம். நன்றி உள்ள அடியார்கள் இபாதத்தில் மாத்திரம் அல்ல, தொழுகையில் மாத்திரம் அல்ல, வீட்டு சூழலில் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். வீட்டுடைய சூழல் என்ன? அதான் கேட்கிறது கண்ணியமானவர்களே. வீட்டில் என்ன சத்தம் வருகிறது? அதான் சொல்லும் பொழுது சைத்தான் ஓடுகிறான். ஆனால் வீட்டுக்குள் இருக்கின்ற சைத்தான் ஓடுகிறான் இல்லை, ஏன் தெரியுமா? நன்றாக விளங்குங்கள். நுணுக்கம் இருக்கிறது அங்கே. அதானுடைய சத்தம் கேட்டால் தான் ஓடுவான். அதானுடைய சத்தத்தை விட நமது வீட்டிலே சவுண்ட் கூடுதலாக இருக்கிறது என்றால் சைத்தான் வீட்டுக்குள் இருப்பான். அவனுக்கு அதான் கேட்காது, மியூசிக் தான் கேட்கும், வீட்டுக்குள்ளே தான் இருப்பான். விளக்கத்தை சரியாக விளங்குங்கள். அது ஹதீஸில் வருகிறது, அதான் சத்தம் கேட்கின்ற அளவு ஓடுவான். ஒரு அதான் எங்கே கேட்காமல் இருக்குமோ அது வரைக்கும் ஓடுவான். எனவே கண்ணியமானவர்களே, ஓடுகின்றவன் அங்கு போய் நிற்கும் வரைக்கும் காற்று பின்னால் வெளியாக வெளியாக. இப்பொழுது நாம் சிந்திப்போம், அதான் சொல்லப்படும் பொழுது நாம் ரிமோட்டோடு இருக்கிறோம். யாரும் கோபிக்க வேண்டாம். அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுங்கள். இந்த வெற்றி வெற்றி உண்மையிலே இது வெற்றி தான். தெளிவாக சொல்கிறோம், நமது நாட்டின் ஆட்சி மாற்றப்பட்டது வெற்றி. தோல்வி அடைந்தவர்களை முன்னோக்கி நாம் சொல்கிறோம், உங்களை தோற்கடித்தது வெற்றி, அல்லாஹ் தந்த வெற்றி. சிறுபான்மையினுடைய கட்டித்தனம் அல்ல, சிறுபான்மையுடைய கட்டிதனம் அல்ல, முழு உலகத்தையும் பெரும்பான்மை சிறுபான்மை என்று பாகுபாடு இல்லாமல் நீதியாக ஆட்சி செய்கின்ற அல்லாஹ் தந்த வெற்றி. உனக்கும் பயப்படாமல், உன்னோடு இருப்பவர்களுக்கும் பயப்படாமல் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நீங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுதும் நாங்கள் மின்பர்களை சொன்னோம், இன்றும் சொல்லுவோம், தியாமத்து நாள் வரைக்கும் சொல்லுவோம். எவனுக்கும் பயப்படவும் முடியாது, பயப்பட்டுக் கொண்டு இருக்கவும் முடியாது, இதற்கு பின்னர் பயப்படவும் மாட்டோம். அல்லாவை நம்பியவர்கள், அல்லாவை நம்பியவர்கள், அல்லாவுக்கு பொருத்தமான அடியானுக்கு துப்பாக்கி பார்க்காது, கத்தி வச்சு பார்க்காது, உண்மையான நம்பிக்கை இருந்தார். வீட்டில் அதான் கூட கேட்பதில்லை. மத்தியிலிருந்து 50 மீட்டர் 50 யாருக்கங்கால் இருக்கின்ற வீட்டுக்குள் அதான் கேட்காத அளவு வீட்டில் என்ன சத்தம், என்ன மியூசிக், என்ன பாட்டு, என்ன நாடகம், இதுவெல்லாம் இருந்தால் ஆட்சி தலைகீழாக புரளும், நாம பறிக்கப்படும், திருந்துவோம். அதான் சொல்லும் பொழுது சவுண்டை குறைப்பதல்ல, ரிமோட்டை தூக்கி எரிஞ்சுவிட்டு மத்திரிக்கு வர வேண்டும். பெண்கள் முசல்லாவை எடுக்க வேண்டும், பிள்ளைகள் தந்தைமார்களுடன், ஆண் பிள்ளைகளா மத்திரிக்கு வர வேண்டும், பெண் பிள்ளைகளா தாயுடன் தொழ வேண்டும். இதுதான் அல்லாவுக்கு செய்கின்ற நன்றி. அதான் சத்தம் கேட்காததுனால் தான் நமது வீட்டுக்குள் இருக்கின்ற செய்தான் ஓடுவதில்லை. ஏன், அதைவிட சவுண்ட் கூடுதலாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எங்கு போகிறது வாழ்க்கை? தாய் தந்தை பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து ஒரு காட்சியை பார்க்கிறோம், அதே வீட்டுக்குள் தாய் தந்தையருக்கிடையிலே பிரிவினை அங்கு காட்டப்படுகிறது. உனது உனது நோக்கத்துக்கு தாய் தந்தை தடையா? எப்படி தாய் தந்தையரை ஒதுக்குவது, எப்படி அடிப்பது, எப்படி விரட்டுவது, ஏன் எப்படி கொல்லுவது, கொல்லுகிறார்கள், கொலை நடக்கிறது. தாய் தந்தையை கொள்கிறார்கள் ஒரு காதலிக்காக, தாய் தந்தையரை அவர்கள் விளக்குகிறார்கள் ஒரு அற்ப ஒரு பெண்ணுடைய ஒரு காதலுக்காக. கண்ணியமானவர்களே, ஒரு காதலனுக்காக தாய் தந்தையுடைய பேச்சை மதிக்காமல் ரத்தத்தை பாலாக தந்த தாய், எத்தனையோ பசிகளை பொறுத்து சாப்பாடு தந்த தாய், எத்தனையோ கல்யாண வீடுகளுக்கு போகாமல் நமது நோய்க்காக வீட்டில் இருந்த தாய், அந்த தாயை அவமதித்து நடக்கிறோமா? நாம் அல்லாவுக்கு மாறு செய்கிறோம். இது வீட்டுக்குள் நடக்கிற பிரச்சினை நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தும். வீடுகள் தான் நாடு, தனிநபர் தான் குடும்பம், குடும்பம் எல்லாம் ஊர், ஊர் எல்லாம் நாடு, நாடுதான் ஆட்சி. எனவே கண்ணியமானவர்களே, வீட்டு சூழலை மாற்றுவதும் நாம் அல்லாவுக்கு செய்கின்ற மிகப்பெரிய நன்றி, மிகப்பெரிய நன்றி. மாரிபுக்கும் விஷாவுக்கும் இடையில் என்ன சத்தம் கேட்கிறது, என்ன சத்தம் கேட்கிறது? தந்தை மூச்சு வாங்குகிறார், மருந்து கொடுக்க வேண்டும், மருந்து வாங்கி வர வேண்டும். மகன் கம்ப்யூட்டருக்கு முன்னால் இருக்கிறான், கேம் விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த கேமை முடிக்காமல் வாப்பா மவுத்தாகினாலும் பரவாயில்லை, இந்த மிஷனை முடித்து விட்டுத்தான் போவோம் என்று பிள்ளையை மாற்றியது யார்? இந்த தந்தை தான். மகன் தாயை கூட்டிக் கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய தாய் இருக்கும் பொழுது மகன் அந்த காட்சியிலே, மகள் அந்த காட்சியிலே மூழ்கி இருக்கிறார் என்றால் நமது வீடு அல்லாவுக்கு மாறுபடுகிறது, அல்லாவுடைய கோபத்தை இறக்குகிறது. நாட்டில் நிம்மதி ஏற்படும், வீட்டுக்குள் முசிபத்தாக இருக்கும். நாட்டு மக்கள் சுதந்திரமா இருப்பார்கள், வீட்டுக்குள் நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும். எனவே வீட்டு சூழலை மாற்றி அல்லாவுக்கு நன்றி செலுத்தும். மகளிருக்கு பின்னால் எல்லா வீடுகளிலும் குரான் சட்டத்தை வெளிப்படுத்துவோம், குரான் ஓதுவோம். மனக்கவலைகள் போகும், கணவன் மனைவியுடைய பிரச்சனை போகும். பிள்ளை இல்லையா, பிள்ளை கிடைக்கும். பறக்கத் உங்களுக்கு வருமானம் குறைவா, வருமானம் பறக்கத்தாக அமையும். குரான் ஓதுவோம், குரானத்தனை பேர் போக தெரியும், எத்தனை பாட்டு தெரியும். கண்ணிமண்ணை யாரும் கோவிக்க வேண்டாம், தெளிவாக நான் சொல்லித்தான் ஆகும். எத்தனை பாடல் தெரியும், எத்தனை நடிகர்களுடைய ஹிஸ்டரி, அவருடைய ஸ்டோரிகள் தெரியும், அவரை எங்கு பிறந்தார், எந்த விளையாட்டு வீரர்களுடைய முழு வரலாறும் தெரியும். நபி அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள், மூத்த மகளின் பெயர் என்ன, எத்தனை ஆண் குழந்தைகள், எத்தனை பெண் குழந்தைகள் என்று கேட்டால் மக்தபுக்கு வருகின்ற பிள்ளை சொல்லும். ஏலவல் படித்து 25,000, 10,000, 15,000 சம்பளத்துக்கு இருக்கின்ற அந்த பிள்ளையுடைய மூத்த நானாவுக்கு தெரியாது. அந்த நாள் அவருக்கு என்ன தெரியும், பேஸ்புக் தெரியும், அவருக்கு வாட்ஸ்அப் தெரியும், அவருக்கு டெங்கோ தெரியும், அவருக்கு நெம்பன் தெரியும், அவருக்கு பிகோ தெரியும், சொல்லிக்கொண்டே போகலாம். அவருக்கு செக் பண்ண தெரியும், சூற பாத்திகா தெரியாது, நல்லா செக் பண்ணுவா. இங்கிலீஷ் படிக்கவும் இல்லை, செக் பண்ணி படி பண்ணியே இங்கிலீஷ் படித்து விட்டார். குரானை புரட்டி கொடுத்தால் சக்கராத் ஹால் போன்று முடிப்பார். சொந்த தந்தையுடைய ஜனாதாவுக்கு முன்னாள் தொழுவி என்று சொன்னால் அங்கு அந்த இடத்தில் ரூபு போக பார்க்கிறது. நமது பிள்ளை நமது ஜனாதாவை சொல்லிக்காத அளவுக்கு வளர்த்தால் நாம் என்ன பெற்றோர்கள்? நான் கவலையோடு கேட்கிறேன். நமது சக்கராத்தில் யாசின் ஓத வேண்டியவர் இமாம் அல்ல, மாசின் அல்ல, நமது மையத் நமது ரூபு போகும்போது கரிமாவை ஞாபகம் ஊட்டுவதற்கு ஓடி வருவதல்ல மஸ்ஜிதுக்கு மகனே என்று உம்மா அழைக்க வேண்டும். பாப்பாவுக்கு முன்னால் கரிமாவை ஞாபகப்படுத்த வேண்டும். பாப்பாவுக்கு உயிர் போகின்ற பருவத்திலே கட்டத்திலே சொந்த பிள்ளை பக்கத்தில் நிக்க பயம் அதிரத்திலே ஓடி வருகிறார் என்றால் என்ன பிள்ளை வளர்த்திருக்கிறோம்? கலிமா சொல்லித்தராத பிள்ளை என்ன பிள்ளை? இலக்கா பேமெண்ட் வியாபாரம் செய்து வெயிலில் வேகிறோம், இலக்கா தாய்மார்கள் புட்டு சொல்கிறார்கள், இலக்கா தாய்மார்கள் இடியப்பம் சொல்கிறார்கள், இலக்கா மூட்டை தூக்கினோம், இலக்கா ஆட்டா ஓட்டினோம், இலக்கா முனிசிபலில் கணேஜில் இறங்கி காண்கின்றோம். நமது பிள்ளை நமக்கு யாசினோத தெரியாத அளவு வளர்த்தோம் என்றால் நமது வீடு என்ன வீடு? நான் கவலையுடன் கேட்கிறேன், இமாம்களும் மோதின்களும் உங்களுடைய சக்கராத்தாளிலும் உங்களுடைய மையத்தை குளிப்பாற்றுவதற்கும் அல்ல. இமாமுடைய மோதனுடைய கண்ணியம் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் தெரியுமா? வேலைக்காரர்கள் அல்ல அவர்கள், மனம் விரும்பி வரலாம், வற்புறுத்த முடியாது, உங்களுடைய ஓல வரவில்லை என்று விளக்க முடியாது. அவர்கள் சொல்கிறேன், நான் என்ன தலையங்கள் தெரியுமா? நான் மாறவில்லை. வீட்டு சூழலை அல்லாஹுக்கு நன்றியுள்ள சூழலாக மாற்றுங்கள். அதுக்கு முதலாவது நீங்கள் திருந்துங்கள், பெற்றோர் திருந்துங்கள். பெற்றோர்கள் தந்தை வெள்ளி மாலை போட்டால் மகன் தங்க மாலை போடுவார். தந்தை காது வரைக்கு முடி வளர்த்தால் மகன் முதுகு வரைக்கு முடி வளர்ப்பான். கன்னிமணர்களே, தாய் வீட்டுக்குள்ளே கொணர் வந்த ஆண் அணிகின்ற புல்கை ஷர்ட் போட்டால், ஒரு தாய் போட்டால் பிள்ளை வெளியனோடும் ஜம்பரோடும் வெளியே போகும். குமரு ஒருபடி நேரே செய்யும். தாய் தந்தை செய்கின்றதை விட ஒரு அட்வான்ஸ் ஆக முன்னேறித்தான் பிள்ளை செய்யும். எனவே திருந்துவோம். அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான் நிம்மதியை, இதை பாதுகாப்போம். கண்ணியமானவர்களே, நான் கவலையோடு ஆத்திரத்தோடு தான் இந்த விஷயங்களை நான் முன்வைக்கிறேன். நமது பிள்ளையை இப்படி கஷ்டப்பட்டு பால் ஊட்டி தேனூட்டி இவ்வளவு வருமானம் நீட்டி கஷ்டப்பட்டு நெஞ்சு வருத்தம் நீங்கள் பெட்ரெஸ்டில் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் கூட இரவு 12 மணி வரைக்கும் ஆட்டா ஓட்டி சம்பாதிக்கிறோம். எதற்காக? என்னுடைய மையத்தை என்னுடைய மகன் குளிப்பாட்ட வேண்டும், என்னுடைய மையத்தை என்னுடைய மகன் தொழிலிக்க வேண்டும், என்னுடைய மையத்தை என்னுடைய மகன் கபருக்குள் இறக்க வேண்டும், என்னுடைய மையத்தை கபிலடையில் இருந்து கொண்டு தல்கீன் என்ற அந்த தல்கீனுடைய அந்த ஞாபகம் ஊட்டலை என்னுடைய மகன் ஓத வேண்டும். மையவாடியை சம்பளத்துக்கு நியமிப்பதல்ல, என்னுடைய மகன் அடக்கிய பின்னர் கபருக்கு பக்கத்தில் தனியே நின்று துவா கேட்பானா? துவா கேட்க தெரியுமா தெரியாதா? உங்களுடைய மகன்மார்களை பரிசோதித்து பாருங்கள். சூழல் வீட்டிலே காட்டுகின்ற அந்த நாடகம், வீட்டிலே காட்டுகின்ற அந்த காட்சி, நாம் வாங்கி கொடுக்கின்ற அந்த சீடி நம்மை விட்டும் பிள்ளையை பிரிக்கிறது. நாங்களைத்துக் கொண்டிருப்போம் அந்த அங்கு திருமணம் முடித்துக் கொடுக்க வேண்டும், இப்படியான ஒரு மருமகன் வர வேண்டும் என்று. ஆனால் மகள் ஓயல் எழுத முன்னரே மாப்பிள்ளையை தீர்மானித்து விடுவார். ஏ, நாம் தான் வாங்கி கொடுத்துக்கிறோம் செப்பையும் பேட்டையும் ஐபேட்டையும். கன்னிமணர்களே, கொடுப்பது தவறல்ல, கொடுப்பது கண்காணிப்போடு இருக்க வேண்டும். கம்ப்யூட்டர் வாங்கி படிப்புக்கு உதவி செய்வது தடை அல்ல, உங்களுக்கு முன்னால் தான் அவர்கள் அதை ஆப்ரேட் பண்ண வேண்டும். இருட்டு ரூமிலே பூர்த்தியாக ஒரு ரூமிலே அடைத்து கொடுப்பதல்ல, உங்களுக்கு முன்னால் கஃபத்துல்லாவை பார்க்கும், உங்களுக்கு முன்னால் மதீனா முனவராவை பார்க்கும், உங்களுக்கு முன்னால் குரானையும் கிராத்தையும் கேட்கும் பிள்ளை நீங்கள் குசிலில் இருக்கும் பொழுது முழு உலகத்துக்குமே போய் வந்துவிடும். தன்னையும் முழு உலகத்துக்கும் காட்டிவிடும். எந்த ஆடையும் இல்லாமல் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர். எங்கு போகிறது நமது குடும்பங்கள்? அல்லாவுக்கு மாறு செய்தால் முசீபத் வரும். இது அல்லாவுடைய நியதி, அல்லாவுடைய முடிவு. ஞாபக அல்ஹம்துலில்லா, தொழுகை, நேரத்துக்கு தொழுகை, எந்த தேவை வந்தாலும் தொழுகை, எந்த கஷ்டம் வந்தாலும் தொழுகை, எவ்வளவு தேவை வந்தாலும் யா அல்லாஹ். ஹாதியார் அல்ல, பாய் அல்ல, பொஸ் அல்ல, அவர்களும் அல்லாவுடைய அடிமைகள், அவர்களுக்கும் அல்லாஹ் தான் ரிஸ்க் கொடுக்கிறான். யா அல்லாஹ். நியமத் அறிக்கப்படும் என்பதற்கு நான் ஒரு பயங்கரமான ஒரு நிகழ்வை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவனமாக கேளுங்கள், சூழலை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் முதலாவது மாறுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்துங்கள். கேட்டவுடன் ஜோசாகி எல்லாத்தையும் உடைத்து வீசுங்கள் சொல்லவில்லை, கொஞ்சம் கொஞ்சமாக. கனிமணலே, சமூக மாற்றத்தில் சமூக எழுச்சியில் நான் இன்னும் ஒன்றையும் விளங்கப்படுத்த வேண்டும். இரண்டு விடயங்கள் நமது அன்றாட பாவனைகள். நீங்கள் யாரும் என்னை தவறாக எடுக்க மாட்டீர்கள். இந்த சபையில் இருக்கின்ற என்னை விட என்னுடைய தந்தையுடைய வயதில் இருப்பவர்கள் எல்லாம் என்னை ஒரு மகனாக பாருங்கள், என்னை விட மூத்தவர்கள் ஒரு இளைய சகோதரராக பாருங்கள், என்னை விட இளையவர்கள் ஒரு மூத்த சகோதரர் சொல்கிறார் என்று பாருங்கள். நமது பாவனைகளை குறைக்க வேண்டும். கனிமணர்களை, நான் பத்துகின்ற சேகரன் தெளிவாக சொல்கிறேன், சொல்ல வேண்டிய கட்டம், சொல்ல வேண்டிய காலம் இது. பிள்ளை, நீங்கள் பத்துகின்ற ஒரு சிகரெட்டுடைய விலையை மதிப்பிடுங்கள். எனக்கு தெரியாது விலை, நான் கணிப்பீட்டு சொல்கிறேன், பெரும்பாலும் 30 ரூபாய் என்று வைத்துக் கொள்வோம். 30 ரூபாயில் ஒரு நாளைக்கு நீங்கள் 20 குடிப்பவர்களும் இருக்கிறார்கள், அரை மணி நேரத்திற்கு 3 குடிப்பவர்களும் இருக்கிறார்கள். யாரும் தவறாக இருக்க வேண்டாம். உங்களுடைய இந்த பணத்தை ஏன் எரிக்கிறீர்கள்? உங்களுடைய உடம்பை எரித்து சம்பாதித்த பணத்தை ஏன் எரிக்கிறீர்கள்? மலையில் நனைந்து சம்பாதித்த பணத்தை ஏன் எரிக்கிறீர்கள்? நிற்பார் பேமெண்டிலே சட்டு போட்டு வியாபாரம் செய்த பணத்தை 500 ரூபாய் சம்பாதித்து 300 ரூபாய்க்கு ஏன் 10 சிக்கனத்தில் வாங்குகிறீர்கள்? கேட்கிறேன், மனசை தொட்டு பாருங்க. வீட்டில் மனைவி மக்கள் பசியோடு பால் சம்பல் பால் எங்கர் மாவு வாங்க வேண்டும், பால் மாவு வாங்க வேண்டும், கோதுமை மாவு வாங்க வேண்டும், புல் கிரீம் பவுடர் வாங்க வேண்டும், பிள்ளைக்கு மருந்து வாங்க வேண்டும், பிள்ளைக்கு டெப்லெட் துண்டை கையில் வைத்துக் கொண்டு மறுகையில் சுற்றி பத்துகிறோமே, இந்த மருந்தை மருந்து துண்டையே சுற்றி பத்து வைக்கிறாமே, பிள்ளை எப்படி மவுசாக்குவதற்கு சம்பாதிப்பதை நடத்தி எரிக்கிறோம். சிந்திப்போம். ஒரு நாளைக்கு 20 நாளைக்கு நான் 19 குடிப்பேன், ஞாயிற்றுக்கிழமை 18 குடிப்பேன், அடுத்த வெள்ளிக்கிழமை 7 குறையும், அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை 7 குறையும், 3 கிழமையில் முழுதும் இல்லாதாகும். இன்னும் தேவையா? 3 மாதம் திருந்தி விடுவேன். திருந்துங்கள் வாலிபர்கள், என்னுடைய இளம் வாலிபர்கள். நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு தந்தை, நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு மக்களுடைய நிர்வாக சபை உறுப்பினராக வர இருக்கிறீர்கள், நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுடைய வீட்டுக்கு ஒரு தலைவர், நீங்கள் எதிர்காலத்தில் ஒரு பெண்ணுக்கு ஒரு கணவர், 5 வருடத்துக்கு பின்னால் நீங்கள் மாப்பிள்ளை, 10 வருடத்துக்கு பின்னால் நீங்கள் மாப்பிள்ளை, 15 வருடத்துக்கு பின்னால் நீங்கள் பிள்ளைகளின் தந்தை. இப்பொழுது என்ன பழக்கம் உங்களுக்கு இருக்கிறதோ அது உங்களுடைய மனைவியிலும் ஊடுருவோம், உங்களுடைய பிள்ளைகளிலும் ஊடுருவோம். கன்னிமணி ஒரு பரிதாப நிகழ்வை கேள்விப்பட்டோம். ஒன்று கேள்விப்படுகிறோம், பல விடயங்கள் இருக்கின்றன. சேரப்பிள்ளைக்கு பிறக்கும் பொழுது ஹார்ட்டில் ஓட்டையா? சேரப்பிள்ளைக்கு பிறக்கும் பொழுது ஹார்ட்டில் ஓட்டை. வைத்தியர் எடுத்தவுடன் கேட்டார், வீட்டில் சிகரெட் பிடிப்பவர் யார் இருக்கிறார்? அப்பா இருக்கிறார், தாயுடைய தந்தை. இந்த குழந்தையின் தாயுடைய தந்தை சிக்கரெட் பற்றுகிறார். அவரை சிக்கரத்தை நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த பிள்ளைக்கு ஆசைய சுகம் கிடைக்க வேண்டும் என்றால், இந்த பிள்ளையே அவர் கொள்ளுகின்ற நோக்கம் இருந்தால், தொடர்ந்து சிக்கரெட்டை வீட்டுக்கு குடிக்க சொல்லுங்கள். எங்கிருக்கிறது? நான் குடிப்பது 2வது பரம்பரையை தாக்குகிறது. நான் குடிப்பது 2வது பரம்பரையை தாக்குகிறது. நம்மையும் சேர்த்தால் 3வது பரம்பரை என்றால், நமது நிலைமை, நமது உள்ளம், நமது சக்தி, நமது ஆண்மை, வாலிபர்கள் பாதிக்கின்ற சூழல்கள், அது பேரண்ட்ஸாக இருக்கலாம், அது மாவாவாக இருக்கலாம், அது பாபுலாக இருக்கலாம், அது பீலாவாக இருக்கலாம். உங்களுடைய ஆண்மையை, உங்களுடைய ஆம்பளத் தன்மையை ஒவ்வொரு நாளும் விளக்கிறீர்கள். 25 வயதில் 18-19 வயது பெண்ணுடைய ஃபீலிங்கிலே உங்களை மாற்றுகின்ற பாவனையில், 10 கிலோ உங்களுடைய மனைவி 15 கிலோ தூக்கி தைரியமாக தூக்கி செல்வார், உங்களால் 5 கிலோ தூக்க தீவன் இல்லாமல் உங்களை மாற்றும். 5 கிலோ பஜாருக்கு போவீர்கள் நீங்கள் மனைவியும், மனைவி 15 கிலோ தூக்குவார், நீங்கள் 5 கிலோ தூக்குவதற்கு இழைப்பீர்கள். திரும்புங்கள். எதிர்காலத்தை எரிக்க வேண்டாம், எதிர்காலத்தை மயக்க வேண்டாம். எனவே இதுவெல்லாம் என்னுடைய பிறந்த தலையங்கம். அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியார்களாக மாறுங்கள். எனவே கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வந்த நிகழ்வு தெரியுமா? 3 பேர்களை அல்லாஹ் சோதித்தார். ஞாபகம் இல்லாவிட்டால் பறிக்கப்படும், நன்றி இல்லாவிட்டால் சுருக்கமாக முடிஞ்சு. ஒருவர் வெண் குஷ்டரோகி, முகத்தில் வெள்ளை படர்ந்து அசிங்கமான தொடர், யாரும் சிக்கி எடுக்க மாட்டார். அறுவருக்கு பனு இஸ்ராயலுடைய காலம். இன்னொருவர் மொட்டை தலையில் வலுக்கை, ஒரு முடி கூட கிடையாது. இன்னொருவர் குருடர். இந்த 3 பேரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலக்கை அல்ல அனுப்புகிறான். மனித ரூபத்திலே பனு இஸ்ராயலுடைய காலம். மலக்கு வந்து முதலாவது வெண் குஷ்டரோகியை வந்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன பிடிச்ச, உங்களுக்கு என்ன ஆசை இருக்கிறது, உங்களுடைய ஆசை என்ன? ஒரே ஒரு ஆசைதான், இந்த வெண்குஷ்டம் இல்லாமலாகி அழகான தோல் கிடைக்க வேண்டும், அவருடைய ஸ்கின் நல்ல பியூட்டியாக நல்ல அழகான தோலாக மாற வேண்டும். சரி, அப்படியா? முகத்தை தடவி விடுகிறார், உடனே அழகான முகம். அழகத்திரை கேட்கிறார், உங்களுக்கு என்ன பொருளாதாரம் தேவை, வருமானத்துக்கு என்ன, வருமானத்துக்கு என்ன வழி தேவை? அவர் சொல்கிறார், எனக்கு ஒரு ஒட்டகம் இருந்தால் போதும். இன்னொரு கருத்துப்படி அவர் மாடு கேட்டதாக இருக்கிறது, ஆனால் இவர் ஒட்டகம். உடனே அல்லாஹ் அவருக்கு ஒரு கற்பிணி ஒட்டகத்தை கொடுக்கிறான், வயிற்றிலே குட்டி உள்ள ஒட்டகத்தை கொடுக்கிறான். அப்படியே குட்டி பெருகுகிறது, பெரிய பணக்காரராக மாறிவிட்டார். அழகான முகம், பெரிய பணக்காரர். திடீரென்று நிலைமை மாறுகிறார். ஒரு நாளில் ஒரு நாள் தான் நமது தேர்தல் முடிவு. அதே போன்று முகம் மாறியதும் ஒரு நாள், ஒரு நாளில் மாறியது. நேமன் சரி போய்விட்டோம். இரண்டாவது யார்? மொட்டை வலுக்கை தலை. போனார், கேட்டார், என்ன ஆசை? அழகான முடிவேன். எல்லாரும் என்ன மொட்டையன் மொட்டையன் வலுக்கேன் வலுக்கேன் என்று சொற்றத்தலை என்று கூப்பிடுகிறார்கள். அழகான முடிவேண்டும். உடனே தலையை கழுவுகிறார். முடிமுளைக்கிறது, அழகான முடி. என்ன வேண்டும்? என்ன சொத்து தேவை? எனக்கு பசு மாடு தேவை. உடனே பசு மாட்டையார் தான் வயிற்றில் கற்பிணி மாடு, திணை மாடு என்று சொல்வார்கள். கற்பம் என்பது மனிதனுக்கு பாதிக்கப்படும். திணை மாடு என்றால் வயிற்றில் குட்டி உள்ள மாட்டை உடனே கொடுக்கிறான். பிள்ளை குட்டி இருக்கிறது, பொருட்கிறது, பெரிய பணக்காரர். மூன்றாவது, கண் பார்வை இல்லாதவரிடம் வந்து என்ன ஆசை? கண் பார்வை வேண்டும். என்னுடைய குடும்பத்தை பார்க்க வேண்டும், என்னுடைய மனைவியை பார்க்க வேண்டும். பிள்ளைகள் சத்தத்தை கேட்கிறேன், பார்க்க முடியவில்லை. குடும்பத்துடைய சத்தத்தை கேட்கிறேன், உலகத்துடைய சத்தத்தை காதால் கேட்கிறேன், பார்க்க முடியவில்லை. பார்ப்பதற்கு கண் பார்வை தேவை. உடனே கண்ணை தடவுகிறார். கண் பார்வை வருகிறது. ஒரு நாளில் நாமல் அல்ல நாடினால் ஒரு நிமிடத்தில், ஒரு செகண்டில் நமது நிலைமை மாற்றுவான். அதே மறு செகண்டில் புரட்டுவான். சரி, மூணு பேரும் பெரிய பணக்காரனாக விட உங்களுக்கு என்ன தேவை? ஆடு தேவை. அவருக்கும் சினை ஆடு, குட்டி போட்டது, பெருகியது. மூன்று பேரும் பெரிய மில்லியனர்களாக மாறுகிறார்கள். சிறிது காலத்துக்கு பின்னர் பணக்காரரான பின்னர் அதே மலைக்கு மனித ரூபத்தில் வருகிறார். நான் ஒரு ஏழை, நான் ஒரு வழிப்போக்கன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்களே. உங்களுடைய ஒட்டகம் மந்தையிலிருந்து எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்களே. ஒட்டக மந்தை நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பெருகி இருக்கிறது. யாரிடம்? முக வெண்புஷ்டம் உள்ளவரிடம். அவர் பழைய நிலைமையை மறந்தார். அல்லாஹ் சந்தானங்களை மறந்தார். ஆறினார், சொல்லிக் கொடுத்தார். அவர் சொன்னார், நான் சரியான செலவுக்காரன், எனக்கு சரியான செலவு இருக்கிறது, பெரிய குடும்பம் இருக்கிறது, உங்களுக்கு தர முடியாது. நான் வழிப்போக்கன், யாரும் இல்லாதவன். அல்லாவுக்கு அடுத்து உங்களைத்தான் நான் நம்பி இருக்கிறேன். ஏதாவது உதவி செய்யுங்களே. அந்த மலைக்கு என்னை சொல்லிவிட்ட, தர முடியாது, வேலை இருக்கிறது, நான் பிஸி, தக்காத்து சதக்கா தர முடியாது என்று விரட்டுகிறோமே பணக்காரர்கள். அப்படி விரட்டினார். விரட்டியவுடன் அவர் போகவில்லை. மலைக்கு சொன்னார், உங்களுக்கு நினைவிருக்கிறதா சில வருடங்களுக்கு முன்னர் உங்களுடைய முகம் எப்படி இருந்தது என்று? வெண்புஷ்டம் அல்லவா, யாரும் சித்தே எடுக்க மாட்டார்கள். மனைவி கூட திருமணம் முடிச்சிருந்தார்கள், அந்த நேரத்திலே திருமணத்துக்கு பொன் கூட தர மாட்டார்கள் என்ற கருத்தில் அவர் பேசவில்லை. எல்லாவற்றையும் உள்ளடக்கி பேசினார். உங்களுக்கு அல்லாஹ் தந்தான் என்பதை மறந்தீர்கள் அல்லவா நீங்கள். அவருடனே பாய்ந்து சொன்னார், அப்படி ஒன்று எனக்கு இருக்கவில்லை, அப்படி கஷ்டம் எனக்கு இருக்கவில்லை. நான் சம்பாதித்தது எனவே பரம்பரை, பாப்பாவுடைய சொத்து, பாப்பாவுடைய சொத்து, வராதது சொத்து. மலைக்கு சொன்னார், நீங்க சொல்வது பொய்யாக இருந்தால் பழையபடி முகம் உங்களுடைய முகம் அப்படியே மாறட்டும். உடனே மாறியது. வெண்புஷ்டம். இரண்டாவது மனிதர் வலுக்கைத்தலை. ஏதாவது தாங்களே, நமிச்சேன், நான் வழிப்போக்கன், எனக்கு சாப்பாடு இல்லை, ஏதாவது உன்ன தாருங்களே, உங்களுடைய மாற்று பட்டி இருக்கிறது அல்லவா, ஏதாவது தாங்களே. அவர் சொன்னால், தர முடியாது, இதை கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், இது நான் என்னுடைய திறமையால் சம்பாதித்த பணம். தக்காசம் தர முடியாது, சதக்காவும் தர முடியாது, மதர்சாவுக்கும் தர முடியாது, மத்திற்கும் தர முடியாது, ஏழைக்கு, அனாதைக்கு, விதவைக்கு, பாடசாலைக்கு தரமாட்டேன் என்று விரட்டுகிறோம் ஏழைகளை. அப்படி விரட்டினார். விரட்டியவுடன் அவர் போகவில்லை. அவர் மனிதர் அல்ல, மலக்கு. நினைவிருக்கிறதா பழைய நிலைமை? சொத்தத்தலையனாக இருந்தாய், மறந்து விட்டாயா? முடியை தந்தவன் அல்லா, முடியை மாற்றி தந்தவன் அல்லா. இப்படி இப்படி பேசுகிறாயே, அல்லாஹ் தந்த நியமத்தை செலவழிக்க முடியாது என்கிறாயே. அவர் சொன்னார், இல்லை, நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம், நீ பொய்யனாக இருந்தால் பழையபடியுடைய தலை மொக்கை தலையாக மாறட்டும் என்றார். உடனே மாறிவிட்டது. மூன்றாவது மனிதர் குருடர் வந்தார். நான் ஏழை, நான் வழிப்போக்கன், ஏதாவது உதவி செய்யுங்களே, உங்களுக்கு ஆட்டு மந்தை இருக்கிறது அல்லவா. உடனே அவர் சொன்னார், இது அல்லாஹ் தந்த பணம், நான் ஒரு காலத்தில் குருடனாக இருந்தேன், பழைய நிலைமையை நினைத்து பார்க்கிறார். இப்பொழுது பணக்காரர், 15-20 வருடத்துக்கு முன்னர் நாட்டாமை, இப்பொழுது ஜனாதிபதி, 20 வருடத்துக்கு முன்னர் வயலிலே உழுதவன் என்பதை ஜனாதிபதி தொடக்கம் கடை நடத்துகின்றவர்கள் வரைக்கும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ் தந்தான். நீங்க தேவையானதை எடுத்து செல்லுங்கள், கொண்டிடம் தல்ல, தேவையானதை எடுத்து செல்லுங்கள். நீங்கள் எடுத்து செல்வதுதான் எனக்கு சந்தோஷம். அல்லாஹ் மலைக்கு சொன்னார், உங்களுடைய சொத்தை உங்களோடு வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் மூன்று பேர் சோதிக்கப்பட்டீர்கள், நீங்கள் வெற்றி, அவர்கள் இருவரும் தோல்வி. முசீபத் கிடைத்து விட்டது அவர்களுக்கு, உங்களுக்கு ஞாபகம் தருகிறோம். எனவே இந்த படிப்பினைகள் எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய ஞாபகத்துகளுக்கு உண்மையான நன்றி உள்ளடியார்களாக நம்மை மாற்றுவானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புத்தர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமின்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யாரு உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அஹ்லாக்கை தருவாயாக, உண்மையான இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, முன்மாதிரி முஸ்லீம்களாக மாற்றுவாயாக. யாரு நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, இந்த நிம்மதியை தொடர வைப்பாயாக, இன்னும் நமக்கு வசதிய நிலைமையில் ஏற்படுத்துவாயாக, இன்னும் சுபிச்சங்களை ஏற்படுத்துவாயாக. அநியாயக்காரர்கள், ஊழல் புரிந்தவர்களை நீ குற்றத்துக்கு தண்டனைக்கும் நிறுத்துவாயாக. ஆதாரங்களை நீ நிலைநாட்டுவாயாக. யார் யாரெல்லாம் மக்களுடைய சொத்துக்களை பறித்தார்களோ, திருடினார்களோ, கொள்ளையடித்தார்களோ, ஒரு சதம் வீதம் இல்லாமல் அவர்களிடமிருந்து மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பாயாக. ஊழல் பணங்களை நீட்டிக் கொடுப்பாயாக, ஒரு துளி தண்ணீராக இருந்தாலும் அதையும் அவர்களிடம் நீ பறித்துக் கொடுப்பாயாக. நீ சக்தி உள்ளவனியா அல்லாஹ், எங்களுடைய நாட்டை நீ சுபீட்சமான ஒற்றுமையான சுவேசம் இல்லாத நாடாக மாற்றியருள்வாயாக. உலக முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. இடிமாடன் வாழ்ந்து களிமாடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. அலஹம்து.